இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு மனம் திரும்புதல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திப்போம். போன வாரம் இதே காரியத்தை சிந்தித்தோம், இந்த வாரம் இதே காரியத்தை சிந்திப்போம். காரணம் ஏனென்றால், ஒவ்வொரு நாளும் மனுஷன் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஒரு காலத்தில் மனம் திரும்பினேன், அதனால் இப்போ எனக்கு மனம் திரும்பணும்னு அவசியம் இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தங்களோட ஆவி ஆத்மா சரீரத்திலே மனம் திரும்பி தேவனோடு இணைந்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று யோவான் 3:23-24 நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசமாக இருக்கிறபடியினால் அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு யாராவது ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்காங்களா? இல்லை. ஆமாம், அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், ஸ்கூலில் படிக்கிறவங்ககிட்ட அன்பாக இருக்கணும், பார்க்குறவங்ககிட்ட அன்பாக இருக்கணும். அது முதல் காரியம் நம்ம நினைக்கிறோம். அது வந்து அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அது ஆவிக்குரியபடி நாம் அதை கை கொள்ளும்போது தான் எழுத்தின்படியாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற முடியும். அப்போ இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுறது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவரில் ஒருவர் அப்படின்னா நம்முடைய ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இதனால் நம்முடைய நண்பர்களை பார்க்கும்போதும் நம்மளுக்கு பழகினவங்களை பார்க்கும்போதும் நாம் அவங்கள விரோதிகளாக தான் பார்க்குறோம். அப்போ அவங்கள நாம் நண்பனாக பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆவியாத்மாவும் சரீரமும் எதிரிகளாக நாம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் எதிரி தான். காரணம், ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் தன்னைத்தானே வெறுக்கிறான், தன்னில் அன்பு கூற மாட்டேங்கிறான். அப்போ இந்த விரோதமாக இருக்கிறத வந்து இந்த விரோதத்தை வந்து சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணுறதுன்னா, இந்த மாம்சத்தை மனம் திரும்ப வைக்கணும். மாம்சத்தில் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு அல்லது மாம்சத்திலே பாவத்தை பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் ஆக்கினி தீர்ப்பு ஆக்கப்படுகிறது. அப்பொழுது இந்த ஆவி ஆத்மா சொல்கிறத இந்த சரீரம் கேட்கும். இல்லாட்டினா இந்த ஆவி ஆத்மா சொல்கிறத சரீரம் எந்த காரணத்தை கொண்டும் கேட்காது. ஆவி ஆத்மா சரீரம் மூணு காரியமும் மூணு ஆளை போல் வேலை செய்யுது. ஆவி வந்து ஒரு ஆளை போல் வேலை செய்யுது, ஆத்மா வந்து ஒரு ஆளை போல் வேலை செய்யுது, சரீரமும் ஒரு ஆளை போல் வேலை செய்யுது. அப்போ ஆவி ஆத்மா செத்தவனுடைய வாழ்க்கையில் சரீரம் மட்டும்தான் வேலை செய்யுது. நல்லா சாப்பிடுவான், வேலைக்கு போவான், மிஷின் மாதிரி வேலை செய்யும். சரீரம் மட்டும்தான் வேலை செய்யும். ஆவி ஆத்மா செத்து கிடக்குது. ஆனால் அதுவும் ரெண்டு ஆழத்துவம் உள்ளது. ஆவிக்கும் ஒரு மனுஷனைப் போல தன்மைகள் இருக்கிறது, ஆத்மாவுக்கும் ஒரு மனுஷனைப் போல தன்மைகள் இருக்கிறது. அதனால தான் ஆவி ஆத்மா ரெண்டுமே மனம் திரும்பணும். ஜலத்தினால ஒருவன் மறுபடி பறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறான். அப்போ ஜலத்தினால வந்து எது மனம் திரும்புன்னு கேட்டிங்கன்னா, ஆத்மா மனம் திரும்புது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்போ இந்த ஆத்மாவுக்கு கொடுக்குற அறிவை நம்ம இருதயத்துக்கு கொடுத்தோம்னா இருதயம் கேட்காது. இருதயம் என்ன சொல்லுவோம், முதல்ல நீ ஆத்மாவுக்கு அதை சொல்லு. இருதயம் என்ன பண்ணுன்னா, நல்லது கெட்டதை பகுத்து தான் அறியும், வேற ஒன்றும் செய்ய தெரியாது. இது நல்லது இது கெட்டது, எதை நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது இருதயத்தினுடைய வேலை. ஆனால் ஆத்மா என்ன பண்ணணும், ஆத்மா வந்து அறிவை இருதயத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம படிக்கும்போது ஞாபகம் வச்சு படிக்கிறது அதில் இருதயத்திலையா படிக்கிறோம், இருதயத்திலையா வாசிக்கிறோம்? இல்லை, ஆ அறிவில் தான் நம்ம வளர்கிறோம். ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது எதுக்கு வேண்டி படிக்கிறோம்? நம்முடைய ஆத்மா வளரணும், அறிவில் வளரணும், அம்பூல வளரணும். அப்போ ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்துலேருந்தே வந்தது. அப்போ ஆத்மா கட்டளை கொடுத்தாதான் இந்த ஆவி அதுக்கு எசைஞ்சு போகும். ஆனால் ஆவி ஆத்மா ரெண்டும் தேவனுடைய சமூகத்திலேருந்து வந்தது. ஆனால் இந்த சரீரம் மட்டும் பூமியிலேருந்து வந்துச்சு. அதையும் ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. அது வானத்திலிருந்து வந்தது, இது பூமியிலிருந்து வந்தது. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்று சேர்த்தணும். ஒன்று சேர்த்துனா தான் மனுஷன் மனுஷனாக வாழ முடியும். அப்படி ஒன்று சேராமல் எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருந்தானா எளிதில் பார்த்தா மனித மாதிரி தெரிவான். ஆனால் அவன் சரீரம் மட்டும்தான் வேலையில் செஞ்சிட்ருக்கோம். அந்த சரீரம் சொன்னதை மட்டும்தான் அவன் செஞ்சிட்ருப்பான். அப்போ சரீரம் அவன் சொல்கிறத மட்டும் செய்யும்போது அவன் வந்து ஒரு மிருகமாக மாறிடுறான். ஏன்னா சரீரம் வந்து ஒரு மிருகம். ஆவி ஆத்மாவை சரீரத்திலிருந்து பிரிச்சுட்டா ஒரு மிருகம். மிருகத்துக்கு தான் ஆஸ்பத்திரியில் மருத்துவம் செய்கிறாங்க. மிருகங்களுக்கு என்னென்ன மருந்து கொடுக்குறாங்களோ அதே விதமான மருந்து தான் மனுஷனுக்கும் தராங்க. ஆவி ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் யாருமே கொடுக்கறது இல்லை. ஆவி ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஆண்டவர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். இன்னும் அவர் தான் உருவாக்கினவர். அப்படியாக நம்முடைய ஆவி ஆத்மாவும் சரீரம் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அதனால நாம் பார்க்குறவங்க எல்லாத்தையும் நம்ம விரோதிகளாக நினைக்கிறோம். நம்மளுக்குள்ள நம்முடைய சகோதரனாகிய சரீரத்தை நாம் நண்பனாக மாற்றிட்டோம்னா மற்றவங்களையும் நம்மளை ஈஸியாக நண்பனாக மாற்றிடலாம். அப்படியாக ஆண்டவர் சொன்ன முதல் கட்டளை, நாம் ஒருவர் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. உன்னுடைய சரீரத்தை நீ நேசி. ஒருவன் தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. அப்படின்னா தன்னுடைய ஆவி ஆத்மா தன்னுடைய சரீரத்திற்காக அல்லது இந்த சரீரம் தன்னுடைய ஆவி ஆத்மாவிற்காக இந்த சரீரம் தன்னுடைய உயிரை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. அப்போ இங்கே வந்து ஆவி ஆத்மாவை ஒரு சரீரமாக தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி மனுஷ சரீரத்தையும் ஒரு ஆளாகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஆண்டவரும் மூன்று வகையில் பிரிஞ்சிருக்கார். மனிதனும் அப்படி மூன்று வகையில் இருக்கிறாங்க. அப்படி 24 வசனம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்போ ஆவி ஆத்மா பரலோகத்திலிருந்து வந்தது, அதுக்கு தேவனுடைய அறிவு தெரியும். சரீரத்துக்கு இந்த ஆவி ஆத்மா சொல்லி கொடுக்குது. சொல்லி கொடுத்து கேட்காம இருக்கும்போது விரோதியாக இருக்கிறான். சொல்லி கொடுத்து கேட்டானா அவன் நண்பன் ஆயிடுறான். அப்புறம் அவருடைய கட்டளையில் கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். இந்த சரீரம் கற்பனையை கை கொள்ளும்போது தேவனில் நிலைத்திருக்கிறான் அல்லது தேவன் அனுப்பின ஆவி ஆத்மாவோடு நிலைத்திருக்கிறான். அப்புறம் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவனும் நிலைத்திருக்கிறார், ஆவி ஆத்மாவும் இந்த சரீரத்திலே விரோதியா இல்லாமல் நிலைத்திருக்கிறது. அவர் நமக்கு தந்தரில ஆவியினாலே இதை அறிந்திருக்கிறோம். அப்போ பரிசுத்தாவி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்குள்ள நம்ம ஒவ்வொரு சரீரத்திலையும் மூன்று விதமான காரியங்கள் நடக்குது. அது ஆவி ஆத்மாவின் சரீரத்தை ஒருமைப்படுத்தினா மட்டும்தான் தேவன் நம்ம நிலைத்திருப்பார் அப்படிங்கிறத தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற மனுஷர் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். இந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்ட முடியும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சரீரத்தை நாம் நம்மளுக்கு தெரியாமையே வெறுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு அறிமுகமானவர்கள காரணம் இல்லாமல் நாம் பகைக்கிறோம். அப்போ நாம் தேவனுடைய கற்பனையில் முதலாவது நாம் நம்முடைய ஆத்மாவாக அல்லது சரீரமாக நண்பனுக்கு நாம் கீழ்ப்படுகிறதுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் ஆவி ஆத்மா சரீரமாக இருந்து ஐக்கியமாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்படி ஒற்றுமையாக இருக்கும்போது மற்றவர்களோடும் நாம் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க நாம் முடியும். மத்தேயு 7:11-12 மத்தேயு 7:11-12 ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீ செஞ்சீங்கன்னா போதும், இதுல நியாயப்பிரமாணம் அடைஞ்சிருக்குது, தீர்க்க தரிசனம் அடைஞ்சிருக்குது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு புக்கு முழுவதும் அடைஞ்சிருக்குது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம் மோசேயினால் எழுதப்பட்டது, தீர்க்க தரிசனங்கள் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற எல்லா புஸ்தகமும் இந்த ஒரே ஒரு காரியத்தினால் அடங்கியிருக்குது. ரொம்ப சின்ன காரியம். வேதத்தை படித்து ஆராயணும்னு அவசியம் இல்லை. வேதத்தை படித்து ஆராய்ஞ்சால் நல்லது. ஆண்டவர் சிலருக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ சொன்னால் இப்போவளே போல் நல்ல விளக்கமாக படித்து சிந்தித்து தியானித்து அனைவருக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் சிலருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நெகேமியா, எஸ்ரா இவங்கெல்லாம் வந்து வேதத்தினுடைய காரியங்களை கற்று தேர்ந்தவர்கள். தானியேல் இந்த மாதிரி நிறைய ஆட்கள் வந்து ஆண்டவர் அதற்காக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் எதுவுமே தெரியாதவன், பைபிளை படிக்க தெரியாதவன், அல்லது பார்வை இல்லாதவன், பைபிளை சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா ஒரு எளிமையான காரியம் செஞ்சால் போதும். அதில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலாம், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றலாம். அந்த எளிமையான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அப்படின்னா மனுஷர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிற போது அவை நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மனுஷர் உங்களுக்கு தீமை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தீமை செய்யுங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அதனால தான் எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அது எது வேணாலும் தீர்மானிச்சுக்கலாம். நல்லதை செய்யணும்னு தீர்மானிச்சின்னா மற்றவங்க உனக்கு நல்லது செய்வாங்க. நீ மற்றவங்களுக்கு தீமை செய்யணும்னு இங்கே வந்து செய்யணும்னு செய்கிற காரியத்தை சொல்லலை, செய்ய விரும்புறது தான் போதும், விரும்புறது தான், செய்கிறத பற்றி சொல்லலை. நீ தீமை செஞ்சீன்னா உனக்கு அடுத்தவங்க தீமை செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. அதை நினைச்சாவே போதும், நன்மை செய்ய விரும்பணும்னு சொல்லி நினைச்சினாவே உனக்கு நன்மை வந்துடும். நீ தீமை செய்யணும்னு சொல்லி நினைச்சினா உனக்கு தீமை வந்துடும். இப்படி நம்ம முதல்ல நம்முடைய ஆத்மா ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நம்ம நன்மை செய்யணும்னு சொல்லி நினைச்சோம்னா நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாம். அப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது மற்றவர்களும் நம்மளுக்கு நன்மை செய்வார்கள். ஆவி ஆத்மா சரீரம் ஐக்கியம் இல்லாமல் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருந்துட்டு நம்ம ஆவி ஆத்மாவே நம்ம சரீரத்துக்கு தீமை செய்யும்போது என்ன, நாமளும் மற்றவர்களுக்கு தீமையை செய்வோம், அதே மாதிரி மற்றவர்களும் நம்மளுக்கு தீமையை செய்வார்கள். உதாரணத்துக்கு நம்ம வந்து தண்ணீர் பஞ்சத்தில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊரில் வந்து தண்ணி கேட்டோம், எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கே தண்ணி பத்தலை, எங்களுக்கே தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆமாம், ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை எப்படியோ அந்த கோடை காலத்தில் கஷ்டப்பட்டு நடந்து மலைகள்லேயும் மேடுகள்லேயும் பாறுகளையும் பள்ளங்கள்லேயும் நடந்து போய் எடுத்துகிட்டு வந்து அதை எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. அப்படி வருஷம் வருஷம் மாறி மாறி வரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நன்மை செய்யணும்னு யார் நினைச்சாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சுருப்பார். ஆனால் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடாது, தீமை செய்யணும்னு சொல்லி நினச்சாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு இப்போ தீமை செய்கிறாங்க. பாருங்கள், நம்மளுக்கு நாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்ய நினைக்கும் போது அந்த நன்மை மற்றவங்ககிட்ட வந்து நம்மளுக்கு வருது. அதே மாதிரி நம்மளுக்கு நாம் வந்து மற்றவங்களுக்கு தீமை செய்யணும்னு மனசில் நினச்சாவே போதும், ஆண்டவர் செய்யணும்னு சொல்லலை, என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களும் அவைகளுக்கு செய்யுங்கள். விரும்பலாம், அப்புறம் நம்ம செய்கிறோம். நன்மையை விரும்பி நன்மையை செஞ்சோம்னா நம்மளுக்கு மற்றவர்களும் நன்மை செய்வார்கள். தீமையை விரும்பி நாம் தீமை செய்தோம் என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மளுக்கு தீமையை விரும்பி தீமை செய்வார்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். இது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பொருந்தும், ஒரு நாட்டுக்கும் பொருந்தும். ஆண்டவர் உண்டாக்கின சகல சிருஷ்டிகளில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் பொருந்தும், ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் பொருந்தும். அப்படி நாம் நன்மை செய்ய நினச்சோம்னா நம்மளுக்கு நன்மை செய்யப்படும், தீமை செய்ய நினச்சோம்னா நம்மளுக்கு தீமை செய்யப்படும். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமா. அப்போ தீர்க்க தரிசனத்தை நியாயப்பிரமாணத்தை உட்காந்து படித்து என்னால் புரிய முடியல, கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படின்னா கஷ்டமே பட வேண்டாம். தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் நம்ம வாழ்க்கை, எப்படி நினைக்கிறே அப்படித்தான். ஆண்டவர் கேட்குறாரு, என்று மோசே கேட்குறாரு, உங்களுடைய பெயர் என்ன, நாமம் என்ன, ஜனங்க கேட்குறாங்க நான் சொல்லணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவங்க எப்படியும் என்னையை வந்து பேரை கேட்டு என்னை சிக்க வைக்கிறதுக்கு இவனுக்கு பார்க்குறாங்க, இவங்க வந்து நான் உருவாக்கினாலு இவங்க என்னையவே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார், நான் இருக்கிறாகவே இருக்கிறேன்ட்டார். நீ என்ன சொல்கிறீ அதுதான் நான், நீ மரன்னு சொன்னீன்னா நான் மரம், கல், நீ நான் கல், ஆமான்னு சொன்னீனா ஆமாம், இல்லைன்னு சொன்னானா இல்லை, நீ என்ன நினைக்கிறியோ. ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்கிறியா, ஆனால் இருக்கிறேன். ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறியா, இல்லை, நீ என்ன நினைக்கிறீ அதுதான் நான் அப்படின்னு அன்றைக்கே சொல்லியிருக்கேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்கள். ஒரு மனுஷங்கிட்டையும் ஆண்டவர் சிக்கக்கூடாதபடி எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு பதில், அந்த பதிலை இன்றைக்கு வரைக்கும் உணர்ந்தவங்க இருக்கிறாருன்னு உணர்ந்தவங்க புரிஞ்சுருக்காங்க, இல்லைன்னு உணர்ந்தவங்க புரிய முடியல. அது பரிசுத்தாக இருந்தால் மட்டும்தான் வேலை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியாக நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நேசிக்க வேண்டும், அப்பொழுது நாம் மற்றவர்களை நேசிக்க முடியும். அப்படி நாம் நேசித்து நன்மை செய்யும் போதோ தீமை செய்யும் போதோ அதே காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு திருப்பி செய்கிறார். ஒன்று யோவான் 3:9-12
வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. பொல்லாமனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிர்விட்டு அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவையும் தன் சகோதர கிரியைகள் நீதி உருவமாக இருந்தது நிமித்தம் தானே.
போதும், தேவனால் பிறக்கணும் அப்படின்னா ஆவி ஆத்மா சரீரம் மூணும் தேவனால் பிறக்கணும் அப்படின்னா மூணுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்தா மூணும் மனம் திரும்பிடும். சரீரம் மனம் திரும்பணும், ஆவியும் மனம் திரும்பணும், ஆத்மாவும் மனம் திரும்பணும். அப்படி மூணும் மனம் திரும்பணும். மூணுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவர்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இங்கே வந்து நம்ம சரீரத்தில் அன்பு கூறாமல் அல்லது நம்ம ஆவி ஆத்மாவில் அன்பு கூறாமல் இருக்கும்போது அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. 10 சொல்லுது, பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் வெளிப்படும்படிக்கு நீதியை செய்யாமலும் தன் சகோதரனாகிய ஆவி ஆத்மாவிலோ அல்லது சரீரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல, அவன் பிசாசினால் உண்டானவன். 11 நம் ஒருவரில் அன்பு கொண்டவன் என்றது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது. முதலாவது உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும். அதுதான் ஆதியிலிருந்து ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்குது. பொல்லாங்கு நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவையிலும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களுமாயிருந்த நிமித்தம் தானே. அப்போ எழுத்தின்படி ஒருத்தனை ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். இவன் நல்லது செஞ்சான், ஆண்டவர் அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயினும் போகிறான், பலி செலுத்துகிறான், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. அது காயின் வந்து ஏற்றுக்கொள்ளாத காயின் பலி ஏற்றுக்கொள்ளாதனால ஆபேல் வந்து அவங்ககிட்ட போய் சொல்லலை, நீ இந்த பலி செலுத்தக்கூடாது, நான் செலுத்துகிற பலி தான் நீ செலுத்துறேன்னு ஆபேல் போய் சொல்லலை அவங்ககிட்ட. ஆபேல் பார்க்கவும் இல்லை. பலி செலுத்தினது ஆபேல் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயின் இது ஏற்றுக்கொள்ளலை. இப்போ ஆபேல் வந்து எந்த ஒரு உபதேசமும் காயினுக்கு பல்லலை. பலி ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது முகநாடி வேறுபடுது, எரிச்சல் வந்துடுச்சு. இப்போ ஆண்டவரே பார்த்து கேட்குறாரு, ஏன் முகநாடி வேறுபட்டது, ஏன் உனக்கு எரிச்சல் வந்தது? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலி ஏற்றுக்கொள்ளப்படலை, பரவாயில்ல, நீ கவலைப்படாத, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ ஆபேல் நன்மை செஞ்சுருக்கிறான், அவனுக்கு மேன்மை கிடச்சிது. நீ நன்மை செய்யலை, ஆனால் நீ என்ன பண்ண, பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. நீ பாவத்தை பலி செலுத்தினா அதையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லாட்டினா அந்த பாவம் உன்னை ஆட்சி செய்யும். அப்போது எழுத்தின்படி இருக்கிற சகோதரனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ ஆண்டவர் ஆலோசனை சொல்லி கொடுக்குறாரு, காயினுடைய மாம்சம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அது எப்படி, நான் கொண்டு வந்தது நல்லது தானே, வாதாடுறான். வாதாடும்போது என்ன ஆகுது, அப்போ தான் வந்து ஆம்பளோடு வயலில் இருக்கும்போது பேசுகிறான். பேசும்போது அவன் என்ன சொல்லியிருப்பான், எனக்கு தெரிஞ்சது நான் சொல் செஞ்சேன், விசுவாசனால் நான் செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் தன்னுடைய கிரியைகள் நல்லதுன்னு வாதாடி வாதாடி, அந்த தீமை செய்கிற கிரியைக்காக வாதாடி வாதாடி தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொண்டு போனான். இப்படி அவன் கொல்லும்போது காயினுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, காயினுடைய உண்மையான நெருங்கின சகோதரனாகிய ஆபேலை கொண்டான். அன்னைக்கு ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்த்தில் உலகத்தில் வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த காயின் வந்து ஆபேலை கொண்டுட்டான். அப்போ ஒருத்தனே காயின் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறான். இப்படி இருக்கும்போது காயின் என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சகோதரனாகி ஆபேலை கொல்லும்போது இவன் தன்னுடைய காயின் தன்னுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறான். அவனுக்கே தெரியாமல் அவன் கொலை செய்கிறான். ஆனால் அவன் என்ன நினச்சது, நான் ஆபேலை கொண்டுட்டேன் நினச்சிட்டான். ஆனால் ஆபேலை கொல்லலை, கொன்னது மட்டுமல்ல, இவன் தன்னுடைய ஆவி ஆத்மாவை இவன் தானே கொலை செய்து விட்டான். ஏன்னா சரீரம் மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சுருக்குது. ஆண்டவர் சொன்னதை காயினுடைய ஆவி ஆத்மா ஏற்றுக்கொள்ளலை, மனம் திரும்பலை. அப்போ காயினுடைய சரீரம் மட்டும் வாதாடி வாதாடி அங்கே ஆபேலை கொல்லும்போது, அதே சமயம் காயின் தன்னுடைய ஆவி ஆத்மாவையும் கொலை செய்கிறான். எந்த ஒரு குற்றம் செய்யும்போதும் மற்றவங்களுக்கு விரோதமாக செய்யும்போதும் நம்ம நினச்சிக்கணும், அது நம்மளுக்கு விரோதமாக தான் நம்ம செய்கிறான்னு. அதனால தான் நம்ம மற்றையில் பார்த்தோம், என்ன செய்ய விரும்பியோ அதை நீ அடுத்தவனுக்கு செய், நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டது. இங்கே காயின் ஆபேலை கொலை செய்தான், அதே சமயம் காயின் தன்னுடைய ஆவி ஆத்மாவையும் கொலை செய்திருக்கிறான். அது ஆரம்பத்தில் தெரியல, கொஞ்ச நேரம் ஆகும்போது அவனுக்கு அது தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் ஆகும்போது தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் அவனுக்கு சுட்டி காட்டுறார். என்னன்னு சுட்டி காட்டுறார், ஆதியாகமம் 4:4-ல் இருந்து 8 வரை. ஆதியாகமம் 4வது அதிகாரம்.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளின் அவைகளின் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் ஆசைப்படையில் படித்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை
செய்தான். இங்க பாருங்க, காயின் ஆபேல் எங்க பேசுறானா? வீட்டுல பேசல, வயல்ல பேசுறான். வயல்னா வேலை செய்கிற இடம், இன்றைக்கி ஊழியம். ஏன்னா அவங்களுடைய சாபம், ஆண்டவர் அந்த காயின் கொடுத்த சாபம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் தான் நிறைவேறுது. காயினுடைய சந்ததியும் வருது, ஆபேலுடைய சந்ததியும் வருது. அப்படி பார்க்கும்போது வயல்னா ஊழியம். ஆபேல் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது, ஆபேலுடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிச்சிருக்கும்போது, அல்லது ஆண்டவர் ஆவேலை ஆசீர்வதித்திருக்கும் போது, இந்த காயின் என்ன பண்ணுவான்னா, அவன் தன்னுடைய காரியத்தை கொண்டு வந்து வச்சு இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், காயின்ட்ட ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பான். இல்லை சாரி, காயின்ட்ட இல்லை, ஆவேல்கிட்ட. இந்த காயின் வந்து எப்பவுமே ஆவேல்கிட்ட வயல் ஆலோசனை சொல்கிறதான் வேலை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஆவேலுக்கு தெரியும், இவனை எதிர்த்தா என்னாகும், இவன் பெரிய குலகாரன், இவன் மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. அதனால் வயலில் வந்து இவன் கரெக்டாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் ஊழியம் செஞ்சு ஆத்மாக்கள் நிறைய வந்துட்டு இருக்கும்போது, பாஸ்டர் இது இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், பாஸ்டர் ஒர்ஷிப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நாங்கள் அது ஒரு டீமாக இருந்து பண்ணுறோம், தனி பாடல் வச்சா நல்லாயிருக்கும். ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. ஆண்டவர் வந்து நீ உன்னுடைய சரீரத்தை பலி செலுத்தி ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறத தான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுதான் எனக்கு பிரியமுள்ள ஆராதனை. உங்கள் ஆவியாத்மா சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை நீங்கள் புத்தியில் ஆராதனை செய்ய, ரோமர் 12வது அதிகாரத்தில் வருது. உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் வந்து நான் ஆண்டவர் வந்து அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்காம, சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்குறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் பரிசுத்தவான், நான் அவங்களோட நல்லவன் அப்படின்னு இவங்களுக்கு தாங்களே இவங்க வந்து நீதிமன் ஆகிக்கிறது, நல்லவங்களாகிக்கிறது, உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த ஜீவபலி ஆக கொடுக்க முடியாது. ஜீவபலினா சரீர உயிரோடு இருக்கணும், பாவம் சாகணும். அப்போ யார் ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆராதனை செய்கிறாங்களோ, அந்த தனி மனிதனுடைய ஆராதனை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சொல்கிறது, ஜெபம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் போய் நீ ஜெபம் பண்ணாத, அறையை சாத்தி நீ தேவனுக்கு பெரியபடியாக ஜெபம் பண்ணு, ஆராதனை பண்ணு. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது அது மாதிரி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆராதிக்கணும் அவசியம் இல்லை. நம்முடைய இருதய கதவை சாத்தி நம்முடைய ஆராதனை தேவனுக்கு தெரியும்படியாக நாம் செய்ய வேண்டும். ஆனால் காயின் என்ன பண்ணுவானா, ஆவில்கிட்ட வந்து சொல்லி அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி அந்த உண்மையான ஊழியத்தை திசை திருப்பி எப்படியாவது சிதறடிக்கணும்னு பார்ப்பான். ஆனால் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஆபேலாக இருந்தால், இந்த காயினுக்கு ஆண்டவர் போட்ட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறவனாக இருந்தால் அந்த காயினுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க கூட வாக்குவாதம் பண்ணி கண்டிப்பாக இந்த காயின் வந்து ஊழியத்தை கெடுப்பான். காயினை போல அழகிற சகோதரர்கள், காயினுடைய சந்ததிகள் இன்றைக்கும் ஊழியக்காரங்க கூட இருந்து முரட்டாட்டம் பண்ணி ஊழியத்தை கெடுக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க, அநேகர் அலைகிறாங்க, ஒன்று ரெண்டு பேர் இல்லை. இவங்களை பார்த்தோம்னா ஊழியம் செய்கிற இடங்களில் தான் போதகர்கிட்ட தான் வம்பளிப்பாங்க, சாதாரண ஆள்கிட்ட போய் வம்பளிக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் காயும், இவன் முதல்ல தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்திருக்கிறான், அதே மாதிரி மற்றவனுடைய ஆத்மாவையும் கொலை செய்ய வகை தேடிட்டு இருக்கிறான். அதனால் உண்மையான ஆபேல் காயினுடைய அடையாளத்தை பார்த்து அவங்ககிட்ட விலகிறதுக்கு முயற்சி எடுப்பான், ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்குவார். அப்படியாக ஒரு மனுஷன் தன்னுடைய எழுத்தின்படியான அல்லது தன்னுடைய அயலானை கொலை செய்யும் போது அவன் தன்னுடைய ஆத்மாவையை கொலை செய்கிறான். அது அவன் 4:9-15 வரை.
கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக்கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமி நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியின் நிலையற்று அறைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உங்கள் சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அறைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 படி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனோ அவனை கொண்டு போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்.
போதும், காயினே சொல்லிட்டான். என்னன்னு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறேன், என்னை பார்க்கிற எவனும் என்னை கொலை செய்வான். அவனுடைய மனசாட்சிக்கே தெரிஞ்சிடுச்சு. முதல்ல ஆவியல் எங்கன்னு கேட்குறான், ஆண்டவர் கேட்குறாரு. உடனே நான் காவலாளியான்னு கேட்குறான். சரி, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. அப்போ ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுக்குறார், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது, நீ பூமியில் நிலையற்று அணையலனா இருப்பா என்றார். தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்த எவனும் எந்த வேலை செஞ்சாலும் அவனுக்கு வாய்க்காது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாம பிடிவாதம் பிடிச்சு தன்னுடைய ஆவியாத்மாவை கொலை செய்த எவனும் வேலை செஞ்சானா பயிரிடும் போது, என்ன வேலை செஞ்சானா அவனுக்கு தகுந்த கூலி அவனுக்கு கிடைக்காது. மட்டுமல்லாமல் நீ பூமியில் நிலையற்று அலையவனாக இருப்பான், எந்த வேலையிலும் உருப்படி இல்லாமல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு வாழ்நாள் முழுவதும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சாபம் இந்த மாதிரி ஆளை பார்த்தா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இவன் ஆண்டவர் ஆள் சாபம் பெற்றவன். வீட்லேயும் சரி, ஒரு வீட்டில் இருக்க மாட்டான், வேலையிலையும் சரி ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருக்க மாட்டான், இடத்துலையும் சரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க மாட்டான், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அலைன்னு அலைஞ்சு ஆண்டவர் கொடுத்த சாம்பார் அது அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் வேதத்தை படித்து சிந்திக்கிற தியானிக்கிறவர்கள் இவனை கண்டுபிடிச்சிருவாங்க. காயின் என்ன பண்ணுவான், ஊழியத்தில் வந்து நல்லா பாட்டு பாடுவான், நல்லா பைபிள் வாசிப்பான், நல்லா செய்வான். அவனுக்கு வேலை என்னென்னா ஆபேல் எங்கே இருக்கானோ அங்கே தான், ஆபேலுடைய சந்ததி எங்கே இருக்குதோ அங்கே தான் காயினுடைய சந்ததி இருக்கும், வேற எங்கேயும் போகமாட்டான். அவனுக்கு வேலை மெயினாக ஆபேலுடைய சந்ததியை கொலை செய்யணும், என்னை மாதிரி அவங்களையும் ஆக்கணும், அதுதான் அவன் வேலை. தன்னுடைய ஆத்மா செத்து போச்சு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், நானும் நீதிமான், நானும் அற்புதங்களை செய்வேன், நானும் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நானும் நல்லா பேய ஓட்டுவேன் எல்லாம் சொல்லுவான். ஆனால் நிலையற்று அழைகிறானே, பிசாசுகளுக்கு அற்புதங்களை செய்கிறதுக்கு அடையாளம் செய்கிறவங்களுக்கு பிசாசுகளுக்கு முடியும். ஆனால் என்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவர் கொடுத்த சாபத்தில் நீ எந்த வேலை செஞ்சாலும் உனக்கு வாய்க்காது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய். அப்போ காயின் என்ன சொல்கிறான், எனக்கு இட்ட இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது, ஆனால் இன்னைக்கு இருக்கிற காய்கறிகள் என்ன பண்ணுறான், நான் எப்படியும் சகிச்சுக்குவேன். அவனுக்கு அது என்னன்னு தெரியல. அன்னைக்கு காயினுக்கு அன்னைக்கு முதல் நாள் சொல்லும்போது என்னன்னு தெரியல, என்னால் சகிக்க முடியல அப்படிங்கிறான். அவன் எங்கேயும் அளவில்லை, அவன் பயிரிடவும் செய்யலை, எதுவுமே பண்ணலை. அவன் கேட்டான், கேட்டதில் அவனுக்கு வந்து அவ்வளோ உணர்ந்திருக்கிறான். எப்படி உணர்ந்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்திருக்கிறான். அதனால தான் அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுது, ஐயோ நம்ம சகோதரனாய் ஆபேலை கொலை பண்ணிட்டோமே, கொலை பண்ணும்போது நம்ம ஆத்மாவும் குற்றவாளி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தண்டனை கொடுக்குறாரு. இப்போ கொலை செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும், ஆமாம் நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை அப்படின்னு அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். நிறைய பேர் கடினமான தண்டனை கொடுக்கும்போது ஐயோ இது என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறான். அப்போ இன்னைக்கு இருக்கிற காயினிக எப்படி அழகிருக்கட்டாலும் சரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லா வேலையும் நான் ஒவ்வொரு வேலை செஞ்சு எல்லா வேலையும் நான் தெரிஞ்சுக்குவேன், ஒவ்வொரு இடத்துல அலைஞ்சு எல்லா இடத்தையும் நான் சுற்றி பார்த்துருவேன் அப்படின்ட்டு இன்னைக்கு இருக்கிற காயினுடைய சந்ததி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். 14 ஆதியாகமம் 4:14 இல்லை 14, இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியின் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொண்டு போடுவானே. இந்த இது வந்து முதல் காயினுக்கு தான் வந்துச்சு. ஆனால் காயினுடைய சந்ததி இருக்கிறானே, அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் துரத்தி விட்டுருக்காரு அப்படின்ட்டு எங்கெங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து பூந்துக்குவாங்க. ஊழிய ஸ்தலங்களில் மூப்பனாக வந்து சேர்றதுக்கு முயற்சி எடுப்பான், காணிக்கையை பிரிக்கிறதெல்லாம் வசூலுக்கு முன்னால் நிற்பான், எல்லாம் எனக்கும் கொஞ்சம் ஊழியத்தில் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி வந்து நிற்பான், எதையாவது ஒன்று செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பான். அப்படி இன்னைக்கு காயின் வந்து நிலையற்று அலைகிறவனாக இருந்தாலும் என்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, ஒரு தைரியம். என்ன தைரியம், எப்படி போய் என்ன பண்ணாலும் யாருக்கு விரோதம் என்ன பேசினாலும் என்னை கொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஆண்டவர் என் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்கார். ஆண்டவர் அவன் மேலே அடையாளத்தை போட்டான்னு உனக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கூட கொஞ்சம் துணிகரமாக வேலை செய்கிறான். நான் வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினாலும், ஆனால் மற்ற இடங்களில் வயலில் வேலை செய்கிறவன் ஆபேலுடைய சந்ததி கூட வாக்குவாதம் பண்ணுவேன், ஆராதனை செய்கிறவங்கிட்ட போய் இருந்து வாக்குவாதம் பண்ணுவேன், என்னை யாரும் பிடிக்க முடியாது, என்னை யாரும் கொல்ல முடியாது. காரணம், ஆண்டவர் என் மேலே ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. அதனால் என்னை கொல்றவன் எவன் மேலும் 7 சுமரும். ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை போட்டிருக்காரு. அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்ன பண்ணாலும் யாரும் அவனை கேட்க மாட்டாங்க, என்ன பிரதர் ஊழியத்தில் எப்படி பண்ணுறீங்க, ஆராதனையில் எப்படி பண்ணுறீங்க, சபையில் எப்படி பண்ணுறீங்க, பிரசங்கத்தில் இப்படி பேசும்போது குறுக்க குறுக்க இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறீங்க அப்படின்னா, ஆமாம் பைபிள் இருக்குது நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அவனை யாரும் தொட முடியாது, அந்த தைரியம் அவனுக்கு இருக்குது. ஆண்டவர் அடையாளத்தை போட்டார், அவனை தொட்டால் அல்லது கொன்னா 7 சுமர், அந்த தைரியத்தில் அவன் செய்வான். ஆனால் ஆபேலுடைய சந்ததி என்ன பண்ணுவான், இவனுக்கு ஆண்டவர் அடையாளத்தை போட்டிருக்காரு, இவனை தொடக்கூடாது, நம்ம விலகி 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 போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இப்படியே போனான்னா ஒரு நாள் இவன் என்ன பண்ணுவான், காயினும் அவனுடைய சந்ததிகளும் உண்மையாக இருக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு போய் நிற்பாங்க, அல்லது பலி செலுத்த போய் அவன் நிற்பான், தன்னுடைய பலி நல்லது நீதியானது இந்த பலியை அங்கீகரிக்கணும்னு சொல்லிட்டு பலிபீடத்துக்கிட்ட போய் நின்னானா, என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பலிபீடத்துக்கிட்ட ஒரு தூதர் இருக்கிறான். பலிபீடத்தை ஆண்டவர் உருவாக்கும் போதே சொல்லிட்டாரு, பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். 10 பலிபீடத்துக்கிட்ட ஒரு தூதனை ஆண்டவர் நியமிச்சிட்டார். பலிபீடத்துக்கிட்ட ஆபேலை கொள்றதுக்கு வருவான், நீ பார்த்துக்க வேணா, ஆபேல் இவன் தான், காயின் இவன் தான். இப்படி காயின் வந்தா ஆபேலை கொடுறதுக்கு வந்தானா, பூதங்கிட்ட கட்டளை கொடுத்துட்டாரு, நீ காயினா அங்கே வெட்டிடு. அது இல்லாமல் ஆண்டவருடைய பிரமாணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லது செய்யறதுக்கு வந்தாலும் சரி, கெட்டது செய்யறதுக்கு வந்தாலும் சரி, பலிபீடத்துக்கிட்ட வந்தீங்கன்னா பலிபீடம் அவனை சுட்டரிக்கும். அப்படியாக காயினுடைய சந்ததி இந்த கடைசி நாட்களில் இருந்து அளவில் தன்னுடைய ஆவி ஆத்மாவை மனந்திரும்பாமல் கிறிஸ்தவர்களுக்குள்ள துணிகரமாக இருந்து பல பாவங்களையும் குற்றங்களையும் சபைகளிலே செய்து ஊழியங்களிலே செய்து கொண்டு இருக்கிறவர்கள் கடைசி நாட்களிலே அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பினால் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை யாரும் கொல்ல முடியாது, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி என் மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கார் அப்படின்னு தைரியத்தில் பல இடங்களுக்கு போய் துணிகரமாக பல காரியங்களை செய்வாங்க. அது ஊழியக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்று நிற்பாங்க. ஆபியல்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசும்போது மரியாதை இல்லாமல், ஒரு இது இல்லாமல், எந்த ஒரு இது இல்லாமல், ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ துணிகரமாக ஏற்று நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நான் வந்து தமிழ்நாட்டில் பல பகுதியில் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கும் அநேக சபைகளில் அது நடந்துகிட்ருக்குது. அப்படியாக இன்றைக்கு தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்தவர்கள் மற்றவருடைய ஆத்மாவையும் கொலை செய்ய முயற்சி எடுப்பார்கள். எப்படி ஒருத்தன் திருடுறதில் ரொம்ப அனுபவசாலியாக இருந்தால் என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பார்த்துட்டு தன்னை நண்பங்கிட்ட பார்த்துட்டு, இப்படியெல்லாம் ஏன்டா நீ கஷ்டப்படுற, சும்மா சிம்பிளான வேலை இருக்குது, ஏவாவனா கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கிறான், வா எங்கூட வா, ஒரு ராத்திரிக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் போவான், எல்லாம் உட்காந்து தூங்கிட்டு கிடப்பான், நம்ம போய் தூக்கிட்டு வந்துட்டா முடிஞ்சு போச்சு, அவன் வருஷ கணக்காக சம்பாதிச்சிருப்பான், நம்ம ஒரே நாளில் போய் முடிச்சுட்டு வந்துடலாம் கதையை, ஆயுசுக்கு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளை இழுப்பான். இப்போ திருடுறதுக்கு பழக்கம் இருக்கிறவன் நம்மளை திருடுறதுக்கு கொண்டு போவான். காயின் என்ன பண்ணால், அவன் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்தான், அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆத்மாவை கொலை செய்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பான். ஆபேல் என்ன பண்ணால், ஆபேல் தன்னுடைய ஆத்மாவை ஆண்டவருக்காக பலி செலுத்துகிற காரியத்திற்காக அல்லது பலிபீடத்துக்கிட்ட தன்னுடைய ஆத்மாவை அவன் வந்து தன்னுடைய சரீரத்தை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தான். அதே மாதிரி ஆபேலுடைய சந்ததியும் தேவனுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை முதல்ல தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு, அது பரிசுத்தமாக்கப்படணும். அப்போ தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்குவான். ஆபேல் இப்படி பரிசுத்தமாக்கினதுக்கப்புறம் மற்றவர்களையும் அந்த காரியத்தை சொல்லுவான். அப்போ அதுக்கு அநேகம் பேரை ஆண்டவருக்காக சேர்ப்பான். அப்போ ஆண்டவருடைய காரியத்தை அறிந்தவர்கள் அல்லது தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினவர்கள் அல்லது மனம் திரும்பினவர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது கஷ்டப்படும் போது துன்பப்படும் போது, நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற, எல்லா பாரத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, ஆண்டவர் பொறுப்படுத்துக்குவார், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஆபத்துலையும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்ட்டு நாமளும் மற்றவங்களுக்கு சொல்லுவோம். காயின் என்ன பண்ணுவோம், அப்படி சொல்ல மாட்டான், எல்லாம் நம்ம அறிவாக இருக்கணும், திறமையாக இருக்கணும், நம்ம பேசிதான் எல்லாம் ஜமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் விட்டு இடம் மாறி, வேலையை விட்டு வேலை மாறி, ஒழுங்கில்லாமல் உருப்படி இல்லாமல் போகிற இடங்களெல்லாம் ஒவ்வொன்றா பேசி பேசி ஒவ்வொன்று காரியத்தை பண்ணி பண்ணி இன்றைக்கி வேலைக்கு சரியில்லை போன் தரத்தி விட்டுருவான், அங்கே போனேன்னா அங்கே இருந்தால் வாதம் பேசுவான், அங்கேருந்து தரத்தி விட்டுருவான், அப்படி எல்லாம் தரத்து விட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்தவன், மற்றவங்களுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பான் அல்லது மற்றவங்களுடைய ஆத்மாவை காயப்படுத்துவான். அப்போ மேலான அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும்னு சொல்லுது. அவன் முதலாளியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் எனக்கு இந்த வேலை தெரியும், அந்த வேலை தெரியும், இப்படி ஆக்கு இப்படி ஆக்கு அப்படின்னு சொல்லி முதலாளிகிட்ட பேசுனா, இந்த மாதிரி ஆள் எனக்கு தேவையில்லை, ஒன்றும் தெரியாத ஒரு ஆள் இருந்தால் போதும், அவனை வச்சு நான் வேலை வாங்கிக்குவேன் சொல்லுவார். பத்து ஆளை வச்சு வேலை வாங்கிறதுக்கு ஒரு நாயை வளர்த்துனா போதும், அவனுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அவனுக்கு உண்மையாக வேலை செய்ய மாட்டானுங்க. வாட்ச்மேன் வேலைக்கு பத்து ஆளை வச்சோம்னா அவன் உண்மையாக வேலை செய்ய மாட்டான், ஆனால் ஒரு நாயை வச்சோம்னா போதும், அந்த பத்தாவுடைய வேலையை ஒரு நாய் செய்யும். பத்தாள் கொடுக்குற சம்பளத்துக்கு, ஒரு ஆள் கொடுக்குற சம்பளத்துக்கு அதுக்கு சாப்பாடு வாங்கி போட்டோம்னா பத்து திருடம் வந்தாலும் அது கவனிச்சுக்கும். அப்படியாக நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நாம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நம்மளுக்கு கிருபை கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் முதலாவது நம்மளுக்கு கிருபை கிடைச்சா நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் தாழ்மைப்பட்டு இருக்கும். அந்த தாழ்மையை பார்க்கும்போது பூமியில் எல்லாரும் நம்ம மேலே இறக்கப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய இறக்கம் இருக்குது. ஆண்டவருடைய இறக்கம் இல்லாதவனுக்கு பூமியில் யாரும் இறங்க மாட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கம் கிடைக்கணும்னா முதலாவது நாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மேல் அன்பாக இருப்பார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமும் அன்பாக இருக்கும். நம்மளை பார்க்கிற மற்றவர்களும் அன்பாக இருப்பார்கள். ஆகவே நாம் வந்து எந்த விதத்திலும் நாம் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. நம்முடைய நன்மையினால் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கலை. நம்முடைய நீதியினால் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தின்படியும் கிருபையின்படியும் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். அப்படியாக தெரிந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஆவி ஆத்மாவிலே மனம் திரும்பணும், சரீரத்திலே மனம் திரும்பணும். அப்படி மூணுலேயும் மனம் திரும்ப இருக்கும்போது மூணும் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு இந்த காரியத்தை நாம் சொல்லுவோம். அதனால் ஆண்டவர் நம்மை பூமியிலே ஆசீர்வாதம் உள்ளவராக வைப்பார். நாம் பரலோகத்திலும் இந்த ஆவியாத்மா சரீரத்தோடு நாம் பங்கடைவோம். அப்படியாக நாம் வந்து நம்முடைய கிரியைகள் அநீதியாக இருந்தால் காயின் என்ன பண்ணானா, தன்னுடைய கிரியைகள் அநீதி இல்லாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனசில்லை. அந்த காயின் என்ன சொல்கிறான்னா, தன்னுடைய கிரியைகள் நீதி உள்ளதுன்னு அவன் வாதாடுறான். அதே ஆபேல் வந்து தன்னுடைய விசுவாசத்தினால் அவன் வந்து ஒரு ஆட்டை கொண்டு போய் பலி செலுத்தினான். அப்போது காயின் வந்து பலி செலுத்தும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனாலும் பலி செலுத்துவதற்கு வேறொரு வழிமுறையை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுக்கறதும் போது அவன் கீழ்ப்படிகிறதுக்கு மனசில்லை. இல்லை, நான் கொண்டு வந்த பலி சரிதான், வாதாடுறான். ஆண்டவர்கிட்டையும் வாதாடுறான். ஆண்டவர்கிட்ட வாதாடினவன் என்ன பண்ணியிருப்பான், தன் சகோதரனாய ஆபேலோடும் வாதாடியிருப்பான். அப்போ தன் சகோதரனாய ஆபேலோடு வாதாடும் போது என்ன பண்றானா, காயினுடைய மாம்ச சரீரமாகிய இந்த மிருகம் காயினுடைய ஆவி ஆத்மாவோடு போராடி இருக்கும். நான் கொண்டு வந்து சரிதான், முதல்ல தன்னுடைய ஆவி ஆத்மாவோடு வாதாடி இருக்கும். அதுக்கப்புறம் எழுத்தின்படி சகோதரனாக இருக்கிற ஆபேலிட்ட போய் சொல்கிறான். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு எதான் நல்லதுன்னு தெரிஞ்சதை நான் செஞ்சேன் அப்படின்பா. ஆனால் அதை எப்படி நீ செய்யலாம், என்னை மாதிரி நீயும் பலி செலுத்து, நீ கொண்டு வா காய்கறிகளை தூக்கிட்டு வா எனக்கு முன்னால் அப்படின்னு அவன் வம்புக்கு நின்றுருப்பான். இல்லைன்னா எப்படி ஆபேல் செத்துருப்பான், ஆபேல் வாதாடி இருக்க மாட்டான். நான் செஞ்சது நீதி தான் வாதாடலை. யார் வாதாடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா காயின் தான் இருக்கான். வசனா தான் சொல்லுது. அப்புறம் காயின் என்ன சொல்லியிருப்பான், நீ வா இப்போ எங்கூட வா காய்கறிகளை தூக்கிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பலி செலுத்த போகலாம். அப்போ காயின் ஆபேல் என்ன சொல்லியிருப்பான், நான் போக மாட்டேன், ஏன்னா நான் முதல்ல பலி செலுத்திட்டேன், அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் நான் இதையா செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஓ நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போட்டான். அதனால் நம்ம கூட ஆவிக்குரிய சகோதரர்கள் ஊழியத்தில் கிறிஸ்தவங்களுக்குள்ள தான் இந்த காயின் இருப்பான், வெளியிலலாம் இருக்க மாட்டான். ஏன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு அழகிறவனாச்சே. அதனால் எங்கே ஆண்டவருடைய சமூகம் இருக்குது, ஊழியம் இருக்குது, அங்கே பார்த்துட்டு அங்கேயே அழைஞ்சிட்டு இருப்பான். இந்த ஐடியாவை செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த ஐடியா இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இதில் கொஞ்சம் வருமானம் வரும், இப்படி பேசுனா கொஞ்சம் ஆளுகளை கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு புது புது யுக்தியில் செய்வான். அப்படி யுக்தியில் பண்ணால் என்னாகும், தேவையில்லாமல் நம்ம பிஸ்னஸ் கெட்டு போயிடும். அவன் போய் மற்றவங்கிட்ட சொல்லுவான், அவரை கூப்பிட்டா அன்றைக்கி என்ன மாதிரி பேசுகிறாருங்க, மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், இருந்தாலும் என்ன கூப்பிடக்கூடாது அப்படின்னா. எங்கே போனாலும் நம்ம தாண்டவ சமூகத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனுக்கு பயந்து தீமையிலிருந்து விலகும் பொழுது நாம் எல்லா இடங்களிலும் அந்த ஆசீர்வாதம் நம்மளை பின்தொடரும். அதனால் பூமியில் நிறைய பேர் வந்து பணத்துக்கு மேலே பணம் சம்பாதிச்சுட்டே போவாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அவங்கள பார்த்து பொறாமையாக இருக்கும், என்ன திடீர்னு இப்போ கொஞ்ச நாளாக இப்படித்தானே இருந்தான் திடீர்னு முன்னுக்கு வந்துட்டானே, இப்படி ஏதாவது மந்திரமந்திரம் பண்ணி வச்சுருப்பானோ அப்படி இப்படின்லாம் நினைப்பாங்க. இல்லை, அவன் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ கிறிஸ்துவனோ யாராக இருந்தாலும் சரி, தாழ்மையாக இருந்து கடவுளுக்கு பயந்து, அவன் சொல்லுவான் நாங்கள் எங்கள் அல்லாவுக்கு பயப்படுறாம்ப்பா, இந்து சொல்லுவான் ஆமாம் நாங்கள் எங்கள் கடவுளுக்கு பயப்படுறாம்ப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆமாம், அவன் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒற்றுமையாக இருக்கும்போது அதே மாதிரி மற்றவர்களையும் ஒற்றுமையாக இருக்கிறான். அதனால தான் நிறைய பேர் வந்து பணத்துக்கு மேலே பணம் அடைஞ்சிட்டே போகிறாங்க, அவங்க கூட ஆண்டவர் இருக்கார். இந்த காய் நம்பாரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறான், எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அப்போது இவன் எப்படி பேசியிருப்பானா, இப்படி ஏமாற்றி செஞ்சுருப்பானா, அப்படி இப்படின்னு தேவையில்லாத பல காரியங்களை போட்டு போட்டு ஏமாற்றி ஏமாற்றி சிந்தனை பண்ணி குறுக்கு வழியில் மேலே ஏறதுக்கு பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், அப்புறம் இடத்த விட்டு இடம் ஓட வேண்டியதுதான், இந்த பிஸ்னஸ் விட்டு அந்த பிஸ்னஸ் தாவ வேண்டியதுதான். அப்புறம் கேட்டால் என்ன சொல்லுவேன், அந்த வேலையை விட்டுட்டீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடியல, சரி இந்த வேலையை விட்டுட்டீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முடியல, இன்னொரு வேலையை விட்டுட்டீங்க பார்த்தீங்கன்னா 10-20 வேலை செஞ்சுருப்பான், எதுலேயும் ஒரு முடியல. சரி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இப்பயாவது மணந்து கொண்டிருக்கிறியா, அலைஞ்சு அலைஞ்சு வந்து சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் நான் வந்து கொஞ்சம் குறைய எல்லாத்துக்குறையும் பொல்லான்னு ஆனேன்னு இப்போதான் மணந்திருப்பீர்களாண்டா, அது என்னைய மணந்திருப்ப முடியாது, நான் நீதியாக தான் சார். ஏன்னா ஏசா வந்து எவ்வளவோ மன வருத்தப்பட்டு வச்சு போய் தேடி கண்டடைகிறதுக்கு போனப்போ அவன் கண்டடைய முடியல. அதே மாதிரி காயின் என்ன பண்ணுறான், அவனும் எத்தனையோ கஷ்டப்பட்டுருப்பான், அவன் கஷ்டப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவர் அவங்ககிட்ட சாபத்தை போட்டார். ஆனால் ஏசாக்கிட்டலாம் வந்து சாபம் அவனுக்கு ஏசாவுக்கு போடல, ஏசா வந்து அவன் வழியில் போய் அவனே மாட்டிக்கிட்டான். முதல் முதல் சாபம் வாங்கினாலு முதல்ல ஆதாம் வாங்கினா, ஏவாள் வாங்கினாங்க, அப்புறம் சர்ப்பம், அப்புறம் காய். ஆதாம், ஏவாள், சர்ப்பம், காய், நாலு பேர் முதல் குடும்பத்தில் நாலு பேர், இல்லை முதல் குடும்பம் நாலு பேர், சர்ப்பம் தனி தான், ஆனால் ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் இல்லை, நாலு பேர், நாலு பேரில் மூணு பேர் சாபத்தை வாங்கிட்டாங்க, ஆபேல் ஒரு ஆள் தான் சாபம் வாங்கல, அதெல்லாம் வேறு ரெண்டாவது. முதல் குடும்பத்தில் நாலு பேர், நாலு பேர்த்தில் மூணு பேர் சாபம் வாங்கியிருக்காங்க பாருங்க. அப்படின்னா இன்னைக்கு நாலு பேர் இருக்கானா, அதில் ஒருத்தன் தான் நல்லவனாக இருப்பான். ஆபேலுங்க மாதிரி இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தான் இருப்பான். அப்படியாக அவருடைய சந்ததி இன்னைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த நாலு பேருடைய சாபமும் வெளிப்படுத்தல புஸ்தகத்தில் விசாரிக்கப்படுகிறது, அவங்களுடைய சந்ததியும் அடையாளம் காணப்படுகிறது. ஏன்னா ஆபேலில் ஆதாமுக்கு போட்ட சாபம் ஆண்டவர் 1000 ஆண்டு ஆட்சியில் ஆதாமுடைய சாபம் வந்து இயேசு கிறிஸ்துவே நீக்கிட்டார். முதலாம் ஆதாம் ரெண்டாம் ஆதாமாக வந்து இயேசு கிறிஸ்து நீக்கிட்டார். ஏவாளுடைய சாபம் அது 1000 ஆண்டு ஆட்சியில் தான் நீக்கப்படுது. காயினுடைய சாபம் 1000 ஆண்டு ஆட்சியில் நீக்கப்படுது. சர்பத்தினுடைய சாபம் 1000 ஆண்டு ஆட்சியில் தொடக்கத்துலேயும் கொஞ்சம் இருக்குது, 1000 ஆண்டு ஆட்சியினுடைய முடிவிலையும் கொஞ்சம் இருக்குது. அப்படி இந்த நாலு பேருடைய சாபமும் 1000 ஆண்டு ஆட்சி தொடக்கத்துலேயே நிறையா விடுதலை கிடைக்கும். சர்பத்தினுடைய சாபம் மட்டும்தான் கடைசியாக 1000 ஆண்டு ஆச்சு முடியும் போது தான் சர்ப்பத்தை கொண்டு போய் ஆண்டவர் அக்னி நரகத்தில் போடுறார் சாத்தானை. அப்படியாக முதலாவது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மாவும் சரீரத்தை பகைக்கக்கூடாது. சரீரம் சொல்கிறத நாம் கீழ்ப்படியக்கூடாது. ஆவி ஆத்மா சொல்கிறது தான் இந்த சரீரம் கீழ்ப்படியணும். இப்போ அதுக்கு தேவன் நம்மளுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அதை படித்து சிந்தித்து தியானித்து கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நம்முடைய ஆவி ஆத்மா ஞானமுள்ளவர்களாக இருந்தால் எல்லா காரியத்திலும் இந்த பூமியிலே ஞானமுள்ளதாக இருக்கும், ஞானமுள்ளதாக பேசும், ஞானமுள்ளதாக வேலைகளை செய்யும், மற்றவர்களுக்கு ஞானமுள்ளவர்களாக நாம் இருப்போம். அதனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தினந்தோறும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.